இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:3. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:3.
என்னை நோக்கி கூப்பிடு,
என்னை நோக்கி கூப்பிடு,
அப்பொழுது
அப்பொழுது
நான் உனக்கு உத்தரவு கொடுத்து,
நான் உனக்கு உத்தரவு கொடுத்து,
நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்,
கர்த்தர் இந்த இடத்தில் ஒரு அருமையான வாக்கு திட்டத்தை, ஒரு உற்சாகப்படுத்தும் வார்த்தையை நமக்கு தரார். இந்த வசனம் இல்லையா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தர் வாலண்டியரா நமக்கு சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடுப்பா, என்கிட்ட என கூப்பிடு. நீ அப்படி கூப்பிடும் பொழுது நான் உனக்கு கண்டிப்பா உத்தரவு கொடுப்பேன், ஆன்சர் பண்ணுவேன். அந்த ஆன்சர் எப்படி இருக்கும்னா, இதுவரைக்கும் உனக்கு தெரியாத காரியங்கள், உன் சிந்தனைக்கு எட்டாத விஷயங்களை கூட, உன் கற்பனைக்கு எட்டாத காரியங்களை கூட நான் உனக்கு அறிவிப்பேங்கிறார். இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு நான் ரகசியங்களை வெளிப்படுத்துவேன், உனக்கு தெரியாத காரியங்களை உனக்கு நான் கற்றுக் கொடுப்பேன், புரியாத விஷயங்களை உனக்கு சொல்லி தருவேன், நீ சிந்திக்காத காரியத்தை கூட உனக்கு நான் புலப்படுத்துவேன். இது இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, உன் கூட நான் பேசுவேங்கிறார், பேசி உனக்கு எல்லாத்தையும் நான் விவரிப்பேங்கிறார், கற்றுக் கொடுக்கிறேங்கிறார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர், ஆமென், பேசுகிற ஆண்டவர், கர்த்தர் பேசுகிறவர். தேவ பிள்ளைகள் இதை நம்ம புரிந்து கொள்ளணும், கர்த்தர் பேசுகிறவர். இன்னைக்கு இந்த கர்த்தர் பேசுகிறார் என்கிற கான்செப்ட் வந்து ஆவிக்குரிய உலகத்தில் ரெண்டு கோணத்தில் இருக்குது. ஒன்னு, ஒரு கூட்டம் இருக்குது, எதுக்கத்தான் கர்த்தர் சொன்னார் குழப்பம் பண்ணிடுவாங்க. இதை சொன்னார், அதை சொன்னார், இதை சொன்னான்னு, இல்லாதது பொல்லாததெல்லாம் கர்த்தர் சொன்னார்னு சொல்லி குழப்பம் பண்ணிடுவாங்க, ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம், கர்த்தர் எல்லாம் என் கூட பேசுற அளவுக்கு எனக்கெல்லாம் தகுதியெல்லாம் கிடையாது அப்படின்னு இந்த பக்கத்தில் போய் குடிச்சுக்குவாங்க. இல்ல, ரெண்டுமே தப்பு. இப்படி இருக்கக்கூடாது, என்ன விஷயமா பேசணும், என்ன காரியம், அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லுவார். சும்மா கண்டதெல்லாம் பேச மாட்டார், புரியுதுலா, கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டார். அதே நேரத்தில் பேசாமலும் மௌனமாவும் இருக்க மாட்டாங்க. நமக்கு எது தேவையோ அதை நமக்கு பேசுவார், எது நமக்கு வேண்டியதோ அதை நமக்கு கற்றுக் கொடுப்பார், எதை நமக்கு புரியலையோ அதை நமக்கு புரிய வைப்பார். பேசுகிற ஆண்டவர். இதற்கு ஒரு விசேஷ ஒரு தகுதி நமக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் பேசுறதுக்கு ரொம்ப சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நம்ம ரொம்ப வருஷமா, இவ்வளவு எத்தனை வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இவ்வளவு தூரம் நம்ம மேல போயிருக்கணும், அப்பதான் கர்த்தர் பேசுவார் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறது தவறு. கர்த்தர் பேசுகிறவர், ஆளுக்கேத்த மாதிரி பேசுவார், புரியுதுங்களா, ஆளுக்கேத்த மாதிரி கர்த்தர் பேசுவார். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எத்தனையும் நபர்கிட்ட பழகிறோம். இப்போ ஒரு சின்ன கை குழந்தை இருக்கு, சின்ன கை குழந்தை, அந்த கை குழந்தை வந்து என்னென்னமோ வளருது, ஆனா அது ஒரு மீனிங்ஃபுல்லா ஏதோ பேசுது, ரியலாவே அது மைண்ட்ல வர்றத பேசுது. ஆனா அதை பாத்தீங்கன்னா, அந்த தாயும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டு இருப்பாங்க, பக்கத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு அது புரியாது, அவங்களுக்கு தான் அது புரியாது என்ன சொல்ல வருது, இவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஆனா பக்கத்துல பாக்குறவங்களுக்கு அது என்ன செய்யாது, புரியாது. அந்த பிள்ளைக்கு ஏத்த மாதிரி அந்த தாய் பேசுவாங்க, அந்த தாய்க்கு அது, அந்த பிள்ளை பேசுறது தாய்க்கு புரியும், அது ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், ஆனா அது என்ன செய்யாது, மத்தவங்க எல்லாம் என்ன செய்ய முடியாது, புரிய முடியாது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்ம என்ன செய்யறோம், அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன பேசுறோம், இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு ராகம் போட்டு சொல்லிக் கொடுக்கணும், ஏன்னா அதனுடைய ஸ்டைல் அந்த மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி பேசுறோம். ஆனா பெரியவங்க கிட்ட அதே மாதிரி ராகம் போட்டு பேசினா எப்படி இருக்கும், அது பைத்தியகாரத்தனமா இருக்கும் இல்லையா. சின்ன பிள்ளைகளுக்கு வந்தியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்போம். பெரியவங்க கிட்ட போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு எப்படி இருக்கும் இல்லையா, அது கேலி குத்தா போயிடும். அப்போ சின்ன பிள்ளைங்கிட்ட நம்ம பேசணும் என்ன செய்யறோம், அதுக்கேத்த மாதிரி பேசுறோம். ஆனா பெரியவங்க கிட்ட பேசும்போது அந்த மாதிரி என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். ஒவ்வொருத்தருக்கு நம்ம என்ன சொல்லி கம்யூனிகேட் பண்றதுக்கு அவங்களுடைய லெவலுக்கு ஏத்த மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்றோம். அப்போ அதே போல நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய லெவலுக்கு ஏத்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுவார், நம்முடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம புரிந்து கொள்ளும் வகையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். புரிஞ்சுக்கலாம், கர்த்தர் பேசுறதுல பல வகை இருக்கிறது. இன்னைக்கு நான் அந்த வகையெல்லாம் பத்தி சொல்ல போறதில்லை, சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார். நான் இன்னைக்கு அந்த டாபிக் எடுக்க போறதில்லை, அவர் பேசுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் மட்டும்தான் சொல்ல போறேன். அவர் சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார், வேத வசனத்தின் மூலமாய் படிக்கும் பொழுது பேசுவார், அல்லது ஒரு செய்தியை கேட்கும் பொழுது கர்த்தர் நம்ம கூட பேசுவார், அல்லது நம்முடைய ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆவியிலே கர்த்தர் டைரக்டா நம்மளோடு கூட பேசுவார். இப்படி பல வகையான காரியங்கள் இருக்குது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாயிலாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இப்படி பல விதங்களிலே கர்த்தர் நம்ம கூட பேசுவார், நிறைய விதம் இருக்குது. அவர் அவருடைய வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்தில் அவர் அவர்களோடு கூட கர்த்தர் பேசுவார். என்னை பொறுத்த மட்டும் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு ராத்திரியே கர்த்தரை கூட பேசினார். ரட்சிக்கப்பட்ட அந்த சேம் டே 1983 மார்ச் 11th நைட் அன்னைக்கு கர்த்தரை கூட பேசினார். அன்னைக்குதான் நான் சாயங்காலத்திலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தரனை ரட்சித்த பிறகு அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன், படுத்து தூங்கும் பொழுது அன்னைக்கு ராத்திரியில எனக்கு ஒரு சொப்பனம், அது இன்னைக்கு கூட 30 வருஷத்துக்கு மேல ஆனாலும் இப்பவும் அது எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அந்த சீன் அப்படி இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. எங்களுடைய வீடு அது முதல் பழைய வீடு, வேற வீடு இருந்துச்சு. அந்த பழைய வீட்டில் நான் அப்படியே தரையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், கை அப்படி ஊடி, நான் என்ன பொசிஷன் எல்லாமே எனக்கு கரெக்ட் தெளிவாக தெரியுது. இப்படி உட்கார்ந்து ரெண்டு கை இப்படி பின்னால் ஊனிட்டு தரையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு எதிரில் ஒரு ஸ்டீல் சேர்ல எங்கள் அம்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது நான் பார்க்குறேன், எங்கள் வீட்டில் அப்போ வந்து ஃப்ரண்ட்ல வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் நடுவில் ஒரு 10 அடி தூரம் மணல் பரப்பு இருக்கும், சாதாரண ஓபன் இருக்கும். அப்ப அந்த இடத்துல நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் திரும்பி பார்க்கறேன். திரும்பி பார்க்கும் பொழுது அந்த வெளியில அந்த மணல் தெரியாத அளவுக்கு ஏராளமான பாம்புகள் அப்படியே நெளிஞ்சிட்டு இருக்குது. வீட்டுக்கு வெளியில காம்பவுண்ட் வாலுக்கு உள்ள அவ்வளோ பாம்புகள் அப்படியே மண்ணு தெரியாம நெளிஞ்சிட்டு இருக்குது. அப்ப என்ன இவ்வளவு பாம்பு இருக்குது அப்படி பார்த்துட்டு திரும்பி நான் அப்படியே உட்கார்ந்து திரும்பி அவங்க சேர்ல கூட நேரா பார்த்து பேசிட்டே இருக்கிறேன். பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி என் கையை அப்படி தூக்குறேன், கையில் என்னமோ தட்டுப்படுது. தட்டுப்பட்டோட என்ன தட்டுப்படுதுன்னு அப்படி பிடிச்சிடுறேன். பிடிச்சிட்டு அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய பாம்புடைய தலை கரெக்டாக என் கையில் மாட்டிட்டு இருக்குது. நான் அதை பார்க்கவே இல்லை, இப்படின் போது கையில் மாட்டுது. அப்படி பிடிச்சி பார்த்தா கரெக்டாக ஒரு பாம்புடைய தலை, பெரிய பாம்புடைய தலை என் கையில் இருக்குது. உடனே அதை பற்றி எனக்கு ஒரு பயமும் வரல, டென்ஷனும் வரல, அப்படியே ஒரு நசுக்கு நசுக்கிற தலையை பிடிச்ச தலை அப்படியே ஒரு நசுக்கு நசுக்கி அப்படியே தூக்கி விட்டு வெளியில் வீசி அடிக்கிறேன். இது வரும்பொழுது எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, நீ பிசாசின் தலையை நசுக்கி விட்டாய் மேற்கொண்டாய் அப்படின்னு எனக்கு ஒரு சத்தம் எனக்கு கேட்குது. எப்போ ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு ராத்திரி, புரியுதா, ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு ராத்திரி. அப்ப கர்த்தர் என்ன செய்யறார், அன்னைக்கு ராத்திரியே 24 மணி நேரம் கூட ஆகல, அப்பொழுதே நான் புரிந்து கொள்ளும்படி என்னோடு பேசுவதற்கு கர்த்தரால் முடிந்தது. 24 hoursக்கு முன்னாடியே அன்னைக்கு ராத்திரி சேம் டேல கர்த்தர் கூட பேசினார். இது போல எத்தனையோ முறைகள் சொப்பனத்தில் பேசியிருக்கிறார், எத்தனையோ விதங்களிலே பார்க்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது ஆவியிலே பேசியிருக்கிறார். பெரும்பாலும் நான் எடுக்கிற செய்திகள் எல்லாமே ஜெபத்தில் இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை கூட ஆவியில பேசுகிறதான காரியங்கள் தான் நான் மேக்சிமம் செய்தியில வருது. 99% அப்படிதான் கர்த்தர் கூட பேசுறது, செய்தியில எடுக்கிற செய்திகள் அப்படிதான் கர்த்தர் பேசுறாரு. இன்னும் பல விதங்களிலே கர்த்தர் பேசுவார். இது சிலதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். ஒரு நாள் ஒரு செய்தி எடுக்கிறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு நாள் செய்திக்கு நைட்ல முதல் நாளெல்லாம் ஜெபிக்கிறேன், செய்தியே வரல, கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் நைட் நான் படுத்து தூங்குறேன், அதுக்கு முதல் நாள் சனிக்கிழமை முதிர்ச்சி நினைக்கிறேன். படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு கனவு வருது. கனவுல பெரும்பாலும் ஏதாவது கூட்டத்தில் இருக்கிற மாதிரி தான் வரும். அப்ப அந்த கனவுல பாத்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றேன். ஆனா இந்த பிரசங்கம் எப்பவுமே ஏதோ பிரசங்கம் பண்ற மாதிரி, இந்த பிரசங்கம் பாத்தீங்கன்னா நான் என்ன பிரசங்கம் பண்றது எனக்கு பளிச்சுன்னு தெரியுது. என்ன தலைப்பு வசனம் எடுத்தேன், என்ன மெசேஜ் கொடுத்தன்றது, அந்த மெசேஜ் ஃபுல்லா அப்படியே மெசேஜ் பேசி கனவுல பேசுற மெசேஜ் அது அப்படியே தெரியுது. என்ன தலைப்பு வசனம் என்ன அப்படியே கிளீனா தெரியுது. காலையில் எடுத்த பிறகு அந்த மெசேஜ் அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்குது. நண்பா யாரையோ பேசி உட்காந்து கேட்ட மாதிரி இருக்குது. ஆக்சுவலி கனவுல நான் தான் பேசியிருக்கிறேன். ஆனா அந்த மெசேஜ் காலை தூங்கி எடுத்துருச்சுன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் பேசி நான் உட்காந்து கேட்ட மாதிரி அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. கர்த்தரே உள்ளதுல பேசுறாரு, இதுதான் நீ கொடுக்க வேண்டிய செய்திங்கிறாரு. இப்ப என்னையே பேசுற மாதிரி காமிச்சு அந்த மெசேஜ் எங்கிட்டே கொடுத்து இதை போய் சபையில பேசுனாரு. இப்படி எல்லாம் கர்த்தர் செய்து ஒரு தடவை இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு தடவை இப்படி ஒரு சண்டை இப்படி நடந்துச்சு. இப்படி கர்த்தர் ஏதாவது ஒரு அவருடைய நடத்தலை புரிந்து கொள்ளவே முடியாது, எப்படி வேணா செய்வார். இப்படி எல்லாம் கர்த்தர் சில டைம் திடீர் தட்டி எழுப்புற மாதிரி திடீர்னு கடகட கடகன்னு மைண்ட்ல வரும். தூக்கி எழுந்திருக்கும் போது ஏதாவது ஒண்ணு வரும். இப்படி கர்த்தர் பல விதங்களில் பேசுவார். ஏன்னா இதுல இருந்து இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, இது செய்தியில் இல்லையா, இதெல்லாம் சொல்றேன் என்கரேஜ் பண்றதுக்காக சொல்றேன். கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்பதை உங்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்காக இந்த விஷயத்தை நான் சொல்றேன். பேசுவார், எப்படி வேணா பேசுவார். இன்னைக்கு நைட்டு கூட உங்களோட கூட ஏதாவது உங்களுக்கு எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய விஷயத்தை சொல்லுவார். ஒரு உங்களை திட்டத்தை, உங்களை குறித்த தேவ திட்டத்தை கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். ஏதாவது ஒண்ணு கர்த்தர் உங்களுக்கு பேசுவார். அப்ப நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் கேட்க சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடுங்கிறார். அப்போ பேசணும்னு சொல்லி நமக்கு ஒரு டிசைர் இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் எங்கூட கூட பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை நமக்கு இருக்கணும். அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும். கூப்பிடும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். பைபிள நீங்க நிறைய விஷயம் திரும்ப 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 நான் உங்களோட பேசுவேன், நான் உங்களோட பேசுவேன் கர்த்தர் நமக்கு திரும்ப திரும்ப என்கரேஜ் பண்றார். இதற்கு ஒரு மூணு நாள் வசனங்களை கொடுக்க நான் சொல்றேன். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 32 சங்கீதம் 8 வசனம். இதெல்லாம் நமக்கு மனப்பாடமா தெரிஞ்ச வசனம் தான்.
நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேங்கிறார். அப்ப நம்முடைய ஆண்டவர் பேச விரும்புகிறவர். இதுக்கு இன்னொரு அடுத்த வசனம், இன்னொரு பருமையான வசனம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலேயே 11 3 வசனத்தையும் வாசிக்கலாம். 11:3
என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள்.
அப்பொழுது
நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருப்பேன்.
இங்க பாருங்க, இது ரொம்ப என்கரேஜிங் வேர்டு. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்க. அப்படின்னா இதுல என்ன தெரியுது, எல்லா காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு கற்பிப்பேங்கிறாரு. அதான் சொல்ல வர, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கன்னா உங்க வாழ்க்கை இருக்கிற எல்லா காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு கற்பிப்பேன், சொல்லிக் கொடுப்பேன். இது அதுன்னு கிடையாது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பேன், உங்களுடைய பிசினஸ் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன், உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தணும் கற்றுக் கொடுப்பேன், உங்க பிள்ளை எப்படி வளர்க்கறது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன், எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பேங்கிற. உன் வாழ்க்கையில எதெல்லாம் தெரியல கற்றுக் கொடுப்பேன், எது உங்களுக்கு குழப்பமா இருக்குதோ அந்த ஸ்கேல் நான் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறேங்கிற, சால்வ் பண்ணி கொடுக்கிறேங்கிற. அப்ப நம்முடைய ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவர், எல்லா விஷயத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர். கற்பிக்கிறபடி எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அப்பதான் நீ என் ஜனங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய ஜனத்திற்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென், நல்லா புரிஞ்சுக்க. அவருடைய ஜனம், நான் அவருடைய ஜனம். அதனால என் வாழ்க்கையிலே எல்லா காரியத்தையும் என் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுப்பார். இதெல்லாம் நம்முடைய மைண்ட் ஓபனர், தெளிவா இருக்கணும். புரியுதுங்களா, என் ஆண்டவர்
எல்லா காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுப்பார். என் வாழ்க்கையில எனக்கு எது குழப்பமோ அதை எனக்கு கற்றுக் கொடுப்பார். எது தெரியலையோ அதை எனக்கு கற்றுக் கொடுப்பார். எது புரியலையோ அதை எனக்கு கற்றுக் கொடுப்பார். அது ஆவிக்குரிய காரியம்ன்றது மட்டும் கிடையாது, என் குடும்பத்தின் காரியத்தை கற்றுக் கொடுப்பார். என் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்றதுன்னு கற்றுக் கொடுப்பார். என் பிசினஸ் நான் எப்படி டாப் லெவலில் செய்யறது எனக்கு கற்றுக் கொடுப்பார். எல்லாத்தையும் எனக்கு கற்றுக் கொடுப்பார். யார்கிட்ட எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுப்பார். யார்கிட்ட எவ்வளவு ஒதுங்கி நிற்கணும்னு கற்றுக் கொடுப்பார். யார்கிட்ட எவ்வளவு நெருங்கி போகணும்னு கற்றுக் கொடுப்பார். எல்லாத்தையும் எனக்கு கற்றுக் கொடுப்பார். எல்லா காரியங்களையும் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுப்பார். அப்ப இதெல்லாம் நம்முடைய மைண்ட்ல இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் கர்த்தர் நம்மளோட பேசுறதுக்கு நம்ம ரெடி ஆகிறோம்னு அர்த்தம். கர்த்தர் எங்க என்னோட பேச போறார் அப்படின்ட்டு இருந்தோம்னா கர்த்தர் நம்மளோட பேச முடியாது. அப்ப இதெல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட் ஓபனர். இதெல்லாம் நமக்கு மைண்ட் ஓபன் ஆகணும். கண்டிப்பா எங்க கூட கர்த்தர் பேசுவார், கற்றுக் கொடுப்பார். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாகணும். சரியா? இப்ப இந்த நேரத்தில் கூட கர்த்தர் எப்படி நம்மோடு கூட பேசுகிறார், யாரோடு கூட கர்த்தர் பேசுகிறார் என்பதை குறித்து இப்ப உங்களுக்கு சப்ஜெக்ட் கூட நம்ம போலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம், யாத்ராகமம் 33 அதிகாரம். கர்த்தர் முதன் முதலாக இந்த இடத்துல எப்படி பேசுகிறார் என்பதற்கு ஒரு அருமையான சம்பவம். 33 அதிகாரத்தில் 11 வசனத்தை வாசிக்கலாம்.
ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல,
ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல
கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார்.
கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் மோசேயோட எப்படி பேசினார் என்பதை ஒரு அற்புதமான சாட்சி. ஒரு சிநேகி ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினாராம். கர்த்தர் எப்படி பேசுறா பாருங்க, முகமுகமாய் பேசினார். எப்படி ஒரு ஃப்ரெண்டோட பேசுறது போல கேஷுவலா தெளிவா புரியுற மாதிரி மோசே கிட்ட ஈஸியா கர்த்தர் கம்யூனிகேட் பண்ணார். ஏன் இந்த மோசே கிட்ட கர்த்தர் இப்படி பேசினார், இவனோடு இவர் பேசுவதற்கு என்ன காரணம், ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படிப்பட்ட ஒரு விட்னஸ் பைபிள பார்க்க முடியாது. ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல மோசையோடு முகமுகமாய் பேசினார். ஏன் என்பதற்கு இதே அதிகாரத்திலே பதில் இருக்குது. 7-ஆம் வசனத்தில் வாசிக்கலாம்.
மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்திற்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்திற்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். மோசே கூடாரத்திற்கு போகும்போது
ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து
தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்திற்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்துக் கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோட பேசினார்.
இங்கே பார்க்கும் பொழுது அந்த நாட்களில் கர்த்தர் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள் இருந்துதான் மோசேயோடு கூட ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாய் பேசினார். இந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்களானால், மனுஷர்கள் கர்த்தரை சந்திப்பதற்காக கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு இடம்தான் இந்த ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே போகும் பொழுது ஜனங்கள் விண்ணப்பம் பண்ணுவார்கள். மோசேயின் ஜனங்களுக்காக அவனும் விண்ணப்பம் பண்ணுவான். இந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது இவனும் கர்த்தரோடு கூட ஒரு பேசுகிற இடம். அந்த இடத்தில் வைத்துதான் கர்த்தர் என்ன செய்கிறார், மோசேயோடு கூட முகமுகமாய் பேசினார். மோசேயுடைய வாழ்க்கையை நீங்க இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்களானால் நல்லா தெரியும். ஒரு சாதாரணமான ஒரு கான்வர்சேஷன்லயே போயிட்டு இருக்கும் அவனுக்கும் கர்த்தருக்கும் உள்ள ஒரு காரியம். அவன் அவ்வளவு தூரம் அவன் நெருங்கி பழகினவனாய் இருந்தான். அதுவும் இந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது கர்த்தரை சந்திக்கக்கூடிய ஒரு இடம். கர்த்தரோடு பேசுவதற்கு ஜனங்களுக்காக அவன் கர்த்தரிடத்தில் பேசுவதற்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு தான் வருவான். அங்கே வரும்பொழுது கர்த்தர் இவன் கூட அவ்வளவு பேசுறாரு.
இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மோசேயுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்பெஷல் விஷயம், இவன் எல்லா ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரிக்கவும் கர்த்தரோடு அவர்களுக்காய் பேசவும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் போய் நிற்பான், பேசுவான். இவன் பேசுவான், கர்த்தர் கேட்பார், அதன் பிறகு கர்த்தர் அவர் பேசுவார், ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய மறு உத்தரவை அவர் சொல்லுவார், அவைகளை இவன் கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுப்பான். இதுதான் நடந்து கொண்டிருந்தது. இது என்ன தெரியுது கேட்டீங்கன்னா, ஒரு தேவ பிள்ளையோடு அதிகமாய் கர்த்தர் எப்ப பேசுறாரு கேட்டீங்கன்னா, நம்ம முதல்ல பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம பேசக்கூடியவங்களா இருக்கணும், கர்த்தரோடு நம்ம பேசுறவங்களா இருக்கணும். அதாவது பர்சனல் பிரேயர் லைஃப் நமக்கு அவசியம், தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை நமக்கு ரொம்ப அவசியம். தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை நம்ம கர்த்தரோடு நம்ம பேச ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நம்ம கர்த்தர் கூடயே பேசாத ஒரு நிலைமை நம்ம இருந்தோம்னா கர்த்தரும் நம்ம கூட பேச முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிறதான காரியங்களை வைத்துதான் தேவ காரியத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். எல்லா விஷயமே சொல்றேன், உலகத்தில் இருக்கிற காரியங்களை வச்சு தேவ காரியத்தை புரிந்து கொள்ளலாம். ஒரு நபர் நம்ம கூட நல்லா ஃப்ரீயா பேசுறாங்கன்னா நம்மளும் அவங்களோட கொஞ்சம் ஃப்ரீயா பேசுவோம். ஒரு நபர் நம்மகிட்ட யாரையுமே சரியா பேசாம கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அப்படி பேசாம இருந்தாங்கன்னா நம்மளும் என்ன செய்வோம், சரி ரொம்ப பேச மாட்டாங்க, அவங்களும் கேட்டதுக்கு மட்டும் நம்ம பதில் சொல்லிட்டு நம்மளும் அவங்கள்ட்ட கொஞ்சம் லிமிட்டா வச்சுக்குவோம் இல்லையா. நல்லா பேசுறவங்க கிட்ட நம்மளும் நல்லா பேசுவோம், சரியா பேசாம கேட்டதுக்கு மட்டும் தலையாடிட்டு அப்படி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நம்மளும் அதே லெவலில் தான் போக முடியாது, அதுக்கு மேல போக முடியாது. இதே போலதான் நம்ம கர்த்தர்கிட்ட நிறைய பேசக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நிறைய பேசணும், நிறைய பேசணும், கர்த்தர் கூட பேசணும். நீங்க தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ என்ன காரியமோ அதை நீங்க உள்ளுக்குள்ளேயே நீங்க போட்டு அடக்கி கொண்டிருக்காதீங்க. நம்ம தலைப்பசனத்தில் அதுதான் கர்த்தர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடுனாரு. நான் பேசணும்னா நீ முதல்ல என்ன செய்யணும், நீ என்ன நோக்கி கூப்பிடணும்னாரு இல்லையா. நான் பேச விரும்புறேன், ஆனா நீ என்ன செய்யணும், முதல்ல நீ என்னை நோக்கி கூப்பிடு. கூப்பிட்டேன்னா நான் உனக்கு போதித்து உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை உனக்கு நான் அறிவிப்பேன். அப்ப நம்ம வந்து அவரை நோக்கி கூப்பிடாமல் இருந்து அவர் எனக்கு வந்து எல்லாத்தையும் போதிக்கணும் கற்றுக் கொடுக்கணும் நினைக்கிறது சரியில்லை இல்லையா. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், நம்ம அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், கூப்பிட வேண்டும். இன்னைக்கு உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கு என்ன காரியம், உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் காரியத்திற்கு ஏற்ற விதத்தில் அதை நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். பேசுங்க, டைம் ஒதுக்கி பேசுங்க, நேரத்தை ஒதுக்கி பேசுங்க, கர்த்தரிடத்துல பேசுங்க. உங்கள் காரியத்தை கர்த்தருக்கு முன்னால கொண்டு வந்து நீங்க வைங்க, அப்படி வச்சீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அது எப்படி வேணா இருக்கும், நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு எது புரியுமோ அந்த விதத்துல பேசுவார். உங்களுக்கு வந்து ஒரு கனவு தான் உங்களுக்கு ஈஸி அப்படின்னா நீங்க பேசி முடிச்சுட்டு நீங்க படுத்து தூங்கிடுவீங்க, கனவுல கர்த்தர் பேசுவார். பைபிள்ல நீங்க பாருங்க, வீட்டுல போய் படிச்சு பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்துல முதல் அதிகாரம் இரண்டாவது அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா ரெண்டு அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. யோசேப்போட கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார், யோசேப்போட கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார். யோசேப்போடு கர்த்தர் பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாமே சொப்பனமா இருக்கும். அவன் நினைப்பான், மரியாதை குறித்து அவன் கேள்விப்படுவான், அவளது கர்ப்பவதின்னு கேள்விப்படுவான். இவன் நீதிமானா இருக்கிறான், நீதிமானா இருக்கிறதுனால அவளை பப்ளிக் அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட மனதாயிருந்தான். அன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்குறான், யோசேப்பே நீ அந்த மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. உடனே ஒரு சொப்பனத்தில் கர்த்தரின் செய்வர் வந்து தேவதூதனை அனுப்பி பேசுவார். அடுத்தது அன்றைக்கு இருந்த அந்த ஏரோது பிள்ளையை கொலை செய்ய திருடுவான், உடனே தேசத்தை விட்டு நீ ஓடி போன்றுவர். அது எங்க சொல்லுவார், சொப்பனத்தில் வந்து சொல்லுவார், ஓடி போயிடுவான். நாட்கள் போகும், அந்த ஏரோது இறந்து போயிடுவான். மறுபடியும் யோசேப்புக்கு சொப்பனத்தில் வருவார், பிள்ளையை கொல்ல தேடினவெல்லாம் இறந்துட்டு அங்க போயிட்டாங்க, இப்படி திரும்பி நீ தேசத்துக்கு திரும்பி போன்வார். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அவனுக்கு சொப்பனத்திலேயே பேசுவார். அந்த ரெண்டு அதிகாரத்தை படிச்சு பார்த்தேன், யோசேப் எப்ப பார்த்தாலும் தூக்கிட்டே இருந்தானு உங்களுக்கு தோணும், எப்ப பார்த்தாலும் சொப்பனமே தான் அவனுக்கு வரும். அவன்கிட்ட பேசுறது எல்லாமே சொப்பனத்தில் தான் பேசுவார், எல்லா அவனுக்கு கம்யூனிகேட் பண்ணது எல்லாமே சொப்பனத்தில் தான். எப்பவுமே தூங்குற மாதிரிதான் இருக்கும், எல்லாமே சொப்பனத்துலாம் வரும். அப்ப இவனுடைய லெவல் அது, யோசிப்படி லெவல் அது. அப்ப அவனுக்கு சொப்பனத்துல பேசுனா அவனுக்கு புரியும். அதனால அவனுக்கு அவன் லெவல் கேட்ட மாதிரி கரெக்டா கருத்து பேசுவார். புரியுதா? அப்ப அவனுக்கு புரியும். நீங்கள் வளரும் பொழுது அடுத்த லெவலுக்கு கர்த்தர் போவார். நீங்கள் இன்னும் வளரும் பொழுது கர்த்தர் இன்னும் லெவலில் பேசுவார். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது திடீர்னு ஒரு வசனத்தின் மூலமாய் நீங்கள் அதை சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வந்துருச்சுன்னா, அப்பனசை வாசிக்கும் பொழுது திடீர்னு ஒரு வசனத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு பதில் சொல்வார், உங்கள் கேள்விக்கு பதில் சொல்வார். இன்னும் நீங்கள் நல்லா வளர்ந்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் பைபிள் கூட தொடாமல் நீங்கள் ஜெபிச்சிருக்கும் பொழுதே நேராகவே கர்த்தர் சொல்லுவார், அடுத்த லெவலுக்கு வரும் சொல்லுவார், தெளிவா சொல்லுவார். நான் சொல்றேன், நான் நிறைய எடுக்கிற மெசேஜஸ் பெரும்பாலும் அப்படியே அந்நிய பாஷைகளை பேசிட்டே இருக்கும் பொழுது அப்படியே அந்த செய்தியை கர்த்தர் ஆவியில கொடுத்துட்டே இருப்பார். அதை வந்து சேர்ற வரைக்கும் தொடர்ந்து அந்நிய பாஷையில பேசிட்டே இருக்க கொடுப்பார். அதன் பிறகு நான் அதை நோட் பண்ணுவேன். இதுதான் தலைப்பு வசனம், இதுதான் இந்த செய்தியுடைய ஸ்ட்ரக்சர். கர்த்தர் கொடுத்துருவார். ஒவ்வொரு விதத்திலே கர்த்தர் பேசுவார். ஆனா முதல் காரியம் என்ன காரியம்னா, எதுவானாலும் கர்த்தர் எந்த விதத்தில் பேசினாலும் சரி, முதல்ல நம்ம அவர்கிட்ட பேசணும். அதுதான் பேசிக் விஷயம். நீங்க பேசாம கர்த்தர் உங்களோடு கூட பேச மாட்டார். அவர் எப்படி வேணா உங்ககிட்ட பேசட்டும், ஆனா நீங்க வாயத்திறந்து கர்த்தர்கிட்ட பேசணும். பேசணும், உங்கள் காரியத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும். இது ரொம்ப உண்மையான விஷயம். இங்கிலாந்து தேசத்திலே மேரி என்று சொல்லி ஒரு ராணி இருந்தாள். அவள் கர்த்தருக்கு விரோதமாக இருந்து தேவ பிள்ளைகளை கொலை செய்து கொண்டிருந்தாள். அந்த காலகட்டத்திலே ஜான் பனியன் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன் இருந்தார் இங்கிலாந்து, ஒரு பாஸ்டர். அவர் ஒரு போதகர் பாஸ்டர். அவர் ஒரு நல்ல ஜெபிக்கிற மனுஷன். இவர் மூலமாக அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. இவளுக்கு கர்த்தருடைய ஊழியர்களை கொலை செய்கிறதும் அவருடைய சிறையில் அடைக்கிறதுமே இவருடைய காரியமா இருந்துச்சு. கர்த்தருக்கு விரோதமான ஒரு பெண்ணா இருந்தார். அப்பொழுது ஜான் பனியன் இப்படி கர்த்தருடைய காரியத்தை அவள் செய்து கொண்டிருக்கிறதுனாலே அவர் பிடிச்சு ஜெயில போட்டார். ஒரு நாள் ரெண்டு நாள் 14 வருஷங்கள் அவரை ஜெயில போட்டார். அவர் ஜெயில தள்ளப்பட்ட பிறகும் ஜான் பனியன் சோர்ந்து போல தேவ சமூகத்திலே தினமும் தனிமை சிறை, தனியா ஒதுக்கிட்டா, தனியா யாருமே அவர்கிட்ட பேச முடியாது, தனிமை சிறையில கொண்டு போய் அடைச்சாச்சு. ஆனாலும் அவர் டெய்லி தேவ சமூகத்திலே இரவும் பகலும் அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சார். அவர் முறுமுறுக்கல, அந்த இடத்துல இருந்து கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சார். கூப்பிட ஆரம்பிச்சா ஒவ்வொரு நாள் ராத்திரி வேளையிலும் கர்த்தர் அவரோடு வந்து பேச ஆரம்பிச்சார். டெய்லி பேச ஆரம்பிச்சார். அவர் பேசினதை எல்லாம் அவர் உடனே குறிப்பெடுக்க ஆரம்பிச்சார், அதெல்லாம் எழுத ஆரம்பிச்சார். தினமும் பேசுவார், பல மாதங்கள் வருஷ கணக்கில் பேசினார். அவர் பேச 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 எல்லாத்தையும் அவர் எழுதினார். அப்படி எழுதப்பட்ட புத்தகம் தான் மோட்ச பிரயாணம். அருமையான புத்தகம். என்னை பொறுத்த மட்டிலே பைபிளுக்கு அடுத்தபடியாக நெக்ஸ்ட் பெஸ்ட் புத்தகம் எதுன்னு கேட்டீங்கன்னா மோட்ச பிரயாணம் தான். பைபிளுக்கு அடுத்தபடியாக பெஸ்ட் அருமையான புத்தகம் மோட்ச பிரயாணம். அந்த புத்தகத்தை நீங்க வாசிங்கன்னா கிட்டத்தட்ட பைபிள் படிக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளவு தூரம் ஆவிக்குரிய ரகசியங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டஃபோடு யாருமே புத்தகத்தை எழுத முடியாது. அவ்வளவு ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட் அதில் இருக்கும். ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் அவன் வாழ்க்கையில் எந்தெந்த பாதை அவன் கடந்து போகிறான், அவன் என்னென்ன பிரச்சனையை சந்திப்பான், அவன் அதை எப்படி கிராஸ் பண்ணி போவான், கடைசியில் எப்படி அவன் பரலோகத்துக்குள்ள போய் சேருவான் என்பதை குறித்து ரொம்ப அழகா இருக்கும். ஒரு மனுஷனுடைய லைஃப்ல சந்திக்கிற அத்தனை சோதனைகளை குறித்தும் ரொம்ப அழகா கர்த்தர் அதில் டீல் பண்ணியிருப்பார். இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொப்பனத்திலே அந்த ஜான் பனியனோடு கர்த்தர் பேசினதைத்தான் அப்படி புத்தகமா எழுதினார். அதனால் இந்த நாட்களில் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தரிடம் டைம் ஒதுக்கி நீங்க ஜெபிங்க, கர்த்தர்கிட்ட பேசுங்க, உங்களுடைய காரியத்தை சொல்லுங்க. சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். பேசி உங்கள் காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பார், உங்களுக்கு பதில் கொடுப்பார், நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். சரி, இரண்டாவது காரியத்துக்கு போலாம். கர்த்தர் எப்படி பேசுகிறவர்?
ஒன்னு சாமுவேல் 3 எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று சாமுவேல் 3:1 வாசிக்கலாம்.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான்,
ஏலிக்கு முன்பாக,
கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே, கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி, ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன்,
என்னை
கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன்,
நான்
கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான்.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில், அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் எப்படின்னு பாருங்க, அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தர் அந்த நாட்களில் ஜனங்களோடு பேசுறதே இல்லை, ரொம்ப குறைச்சிருந்துச்சு. கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்த காலகட்டம் அது. கர்த்தர் அதை பற்றி பேசல. நியாயமாய் கர்த்தர் ஏலி என்கிற ஆசாரியன் இடத்துல பேசணும். அவன் ஆசாரியன், நியமிக்கப்பட்டவன். ஆனால் அவனும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் இல்லாமல் அவனே ஒரு பின்மாற்றக்காரனா இருந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் அவனோடு பேசக்கூடிய ஒரு பொசிஷன்ல அவன் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இடத்துல, அந்த தேவாலயத்தில் ஒரு சின்ன பையன் சாமுவேல் படுத்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை மிகவும் அரிதாய் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே படுத்துக் கொண்டிருக்கிறதான சாமுவேலை பார்த்து கர்த்தர் கூப்பிட்டாராம். சாமுவேலேன்னு கர்த்தர் கூப்பிட்டார். இது இன்னும் சொல்ல போனா, இது ஒரு ஹையஸ்ட் லெவல். இது ரொம்ப ரேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆடியபிள் வாய்ஸ். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஆடியபிள் வாய்ஸ் கிடையாது. நம்ம ஸ்பிரிட்ல பேசுறது, கனவுல பேசுறது, இது ஆடியபிள் வாய்ஸ். காதுல கேட்டுச்சு சத்தம், ஆவியில கேட்கல. இவன் சின்ன பையன, இவனுக்கு இந்த ஆவியில பேசுறதெல்லாம் புரியக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இல்ல. இவனுக்கு சத்தமாவே பேசிட்டாரு. சாமுவேலேன்னு ஒரு சத்தமே கேட்டுச்சு அவனுக்கு. சத்தத்தை கேட்டவொன்னே இவன் படுத்துட்டு இருந்தவன் எழுந்திருச்சான். யாரும் அவனை கூப்பிடுறாங்க. அந்த ஆலயத்துல வேற யாரும் இல்ல, இருக்கிற அடுத்தால் ஏலிதான். நேரா எழுந்து அவர்கிட்ட ஓடி, என்னை கூப்பிட்டீரே என்னன்னு கேட்கிறான். அவர் சொல்ல, இல்லப்ப நான் உன்னை கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோ. திரும்பி போய் படுத்துக்கிட்டான். திருப்பியும் கொஞ்ச நேரம் ஆகுது. மறுபடியும் கர்த்தர் சாமுவேலேங்கிறாரு. இவர் கூப்பிடுறாரு, பேசுறாரு, ஆனா அவனுக்கு அதை புரிய முடியல. அவன் நினைக்கிறான், இந்த ஆடிபிள் வாய்ஸ கேட்ட உடனே அங்க இருக்கிற அடுத்த நபர் ஏலிதான். ரெண்டாவது முறையும் அங்கேயே ஓடி போய் நிற்கிறான், என்னை கூப்பிட்டீரே, இல்லப்பா நான் உன்னை கூப்பிடல. திருப்பியும் படுத்துக் கொடுக்கிறான். மறுபடியும் சத்தம் கேக்குது, சாமுவேலே. திருப்பியும் ஓடி வரான், இதை கூப்பிட்டீரே. ஏலிக்கு புரியுது என்ன நடக்குதுன்னு. அவருக்கு புரியுது, கர்த்தர் இந்த சின்ன பையன் கூட என்னமோ பேச நினைச்சா அவரு தான் கூப்பிடுறாரு. ஏலிக்கும் தெரியும் இந்த இடத்துல வேற யாருமே இல்லைன்னு தெரியும். அப்ப கர்த்தர் தான் கூப்பிடுறாருன்னு அவனுக்கு தெரியும். கர்த்தர் கூப்பிட்டா எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுன்றதும் அவனுக்கு தெரியும். ஆனா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய நிலைமை தான் அவனுக்கு இல்லை. ஏலிக்கு அந்த அறிவு இருந்தது, அந்த அனுபவம் இல்லை. பாத்தீங்களா, ஒருவேளை ஒரு காலத்தில் அந்த அனுபவம் ஏலிக்கு இருந்திருக்கலாம். அதனாலதான் சொல்றான், ஒரு காலத்தில் இருந்திருக்கும், ஆனா இப்ப அந்த அனுபவம் இல்லை. ஒரு காலத்தில் கர்த்தர் இவனோட கூட பேசி இருந்திருக்கிறார், இப்படி பேசி இருந்திருக்கலாம். அதனாலதான் அவன் கரெக்டா சொல்றான். அடுத்தது 3வது வந்த உடனே அவனுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அடுத்த முறை இப்படி சத்தம் கேட்டுச்சுன்னா, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லு, அப்பொழுது என்ன நடக்கிறது பாருன்னு சொல்லி சொல்லிக் கொடுத்தான். இந்த இடத்தில் ஏலிக்கு கர்த்தருடைய சத்தத்தை எப்படி லிசன் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்குது, அறிவு இருக்குது. ஆனால் அனுபவம் இல்லாமல் அந்த அனுபவத்தை இழந்த நிலைமையில் இருக்கிறான். இப்ப அந்த அனுபவம் அறிவு, அந்த அறிவு இல்லாத சாமுவேலுக்கு கொடுக்கப்படுது. இவனுக்கு அறிவு இருக்குது, அந்த அனுபவம் கிடைக்கல. அவனுக்கு அனுபவம் இல்லை, ஆனா அந்த அறிவு இல்லை, ஆனா அந்த அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் கூப்பிடுறார். இந்த சாமுவேலை குறித்து நேரத்தில் கவனிக்கணும். முதல் வசனம் சொல்லுது, ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவனுடைய தகப்பன் அல்ல இந்த ஏலி. இவன் எல்கானாவுக்கும் அன்னாளுக்கும் பிறந்த பிள்ளை. அங்கிருந்து கொண்டு வந்து இங்க விட்டுட்டாங்க ஆலயத்துல, சின்ன பையன். ஆலயத்தை பெருக்கிறது, தொடங்கிறது, கழுவுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு தாழ்மையோடு கர்த்தருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். இவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அப்படின்னா கர்த்தருக்கு ரொம்ப ஒபீடியண்டா இருந்து, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பையன் பெற்றோரை விட்டு வந்து ஒரு அந்நிய இடத்துல அவ்வளவு ஒபீடியண்டா இருந்து கர்த்தருடைய காரியத்தெல்லாம், ஆலயத்தின் காரியத்தெல்லாம் வேலை செஞ்சுட்டு உட்காந்துக்கிறான். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சவன் அவன் தான். ரெண்டாவது இவனை கவனிச்சு பாருங்க, இது சத்தத்தை கேட்ட உடனே, ஆமா இந்த வயசானவளுக்கு வேற ஒரு வேலை இல்லை, இப்படிதான் அடுத்த ராத்திரி கூப்பிட்டே இருப்பாரு இப்படி நினைச்சிருக்கலாம். இல்ல நினைப்பாங்க, இந்த ஆளுக்கு ஒரு வேலையில் இப்பதான் திடீர்னு கூப்பிட்டே உட்காந்துருப்பாரு அப்படின்னு அவன் நினைச்சிட்டு பேசாம படுத்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவன் என்ன நினைக்க அப்படின்னு செய்யல. சாமுவேல எழுந்து ஓடி வரான், நேரம் ஓடி வந்து என்னை கூப்பிட்டீரே அப்படி நிக்கிறான். நான் இல்லப்பா, நான் கூப்பிடலப்பா, போய் படுத்துக்கோ. திருப்பியும் சத்தம் கேக்குது, குடும்பம் திருப்பி ரெண்டாவது ஓடி வரான், என்னை கூப்பிட்டீரே. எவ்வளவு ஒரு ஒபீடியண்டா இருக்கிறான் பாருங்க. முதலாவது கர்த்தருக்கு அவன் ஒபீடியண்டா இருந்தான். ரெண்டாவது பார்க்கும் பொழுது தனக்கு மேல் இருந்ததான ஏலிக்கு அவன் அந்த அளவுக்கு ஒபீடியண்டா இருந்தான். இப்ப இந்த இடத்துல ஏலி இவனுக்கு கற்றுக் கொடுக்கிறான். என்ன கற்றுக் கொடுக்கிறான்? அடுத்த முறை இப்படி ஒரு சத்தம் வந்துச்சுன்னா நீ என்ன சொல்லணும்னா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். உன்னை சரண்டர் பண்ணி ஒபீடியன்ட்டோ உன்னுடைய ஒபீடியன்ஸ காட்டு, கீழ்ப்படிதலை காட்டு. நீ சொல்லு, நான் கேட்கிறேன், ரெடியா இருக்கிறேன். கீழ்ப்படிய நீ ஆயத்தம் என்கிறதை நீ சொல்லு. உன்னோடு பேசுகிற அந்த சத்தத்துக்கு முன்பதாக அந்த சத்தத்துக்கு நீ கீழ்ப்படி ஆயத்தம் என்று நீ அந்த சத்தத்துக்கு நேரம் சொல்லு. சொன்னா அந்த சத்தம் கூட தொடர்ந்து பேசும். ஒரு ரகசியத்தை பாத்துங்க, அந்த சத்தம் உன்ன பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது நீ சொல்லும், நான் கேட்கிறேன், நீ என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், நான் கீழ்ப்படி ஆயத்தம் என்று அந்த சத்தத்தை பார்த்து நீ சொல்லு. அப்ப அந்த சத்தம் நீ அப்படி சொன்னீங்கன்னா அந்த சத்தம் தொடர்ந்து உங்களோட பேசும். நீ அப்படி சொல்லலன்னா அந்த சத்தம் கூட பேசாது. அந்த சத்தம் உன்னோடு தொடர்ந்து பேசுவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லிக் கொடுக்கலாம். ஏலி கரெக்டா சொல்லிக் கொடுக்கலாம். இன்னைக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பேசுவார், கூப்பிடுவார். எப்படி ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, கூப்பிட்டார், அவ்வளவுதான், பேசல, கூப்பிட்டாரு. ரெண்டாவது தடவை கூப்பிட்டாரு, கூப்பிட்டாரு, ஆனா பேசல. ஆனா எப்பொழுது இவன் கீழ்ப்படிவதற்கு ஆயத்தம் என்று சொல்லி தன்னை காண்பிக்கிறானோ தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார். இது ஒரு பெரிய காரியம். உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு நிறைய பேசணும்னா நீங்க ரொம்ப கீழ்ப்படிகிறதுக்கு ரெடியா இருக்கணும். என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நீங்க ரெடினா நிறைய பேசுவார். அவர் என்ன சொல்றார் அதுக்கு உடனே கீழ்ப்படிய நம்ம ரெடியா இருக்கணும். அது எதுவானாலும் சரி, அது நமக்கு நல்லதா தோணலாம், நமக்கு சிலது நல்லதா தோணாது, சிலது நமக்கு பிடிச்சிருக்கும், சிலது நமக்கு பிடிச்சிருக்காது, சிலது நமக்கு பிடிச்சிருக்காது. ஆனா கர்த்தர் சொல்லுவார் அது நமக்கு பிடிச்சிருக்காது. ஆனால் அவர் என்ன சொன்னாலும் சரி செய்யணும். அந்த மைண்ட் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கர்த்தர் நம்ம கூட நிறைய பேசுவார். அந்த மைண்ட் நமக்குள்ள இருக்கும், நிறைய பேசுவார். இந்த மைண்ட் நீங்க எப்பவுமே வச்சுக்கணும். என் ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாலும் நான் செய்வேன், என்ன சொன்னாலும் நான் செய்வேன், என்ன சொன்னாலும் செய்வேன். எனக்கு அதன் லாபமா நஷ்டமா நான் பார்க்க மாட்டேன், நல்லதா கெட்டதான் யோசிக்க மாட்டேன்,
சரியா தப்பான்னு நான் யோசிக்க மாட்டேன். என் ஆண்டவர் எனக்கு ஒன்னு சொன்னார்னா அதை நான் கண்ண மூடிட்டு நான் செய்வேன். இதுல நம்ம மைண்ட் இருந்துச்சுன்னா நல்ல கர்த்தர் கூட பேசுவார். புரியுதுலா? ரொம்ப முக்கியம். அதனால கர்த்தர் பேசினா என்னைக்குமே உங்களுக்கு பிளீசிங்கா இருக்கும் நீங்க மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் இருக்கும் நினைக்காதீங்க. சில விஷயம் உங்களுக்கு பிடிக்காதது கர்த்தர் பேசுவார். புரியுதா? பேசுவார். சில விஷயம் உங்களுக்கு பிடிக்காது, அவர் பேசுற சில விஷயம் உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அதை நீங்க கையில் எடுத்தீங்கன்னா அது வந்து முடிவு பரியந்த உங்களுக்கு நன்மையா இருக்கும். அவர் சொல்றதை நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா முடிவு பரியந்த உங்களுக்கு நன்மையா இருக்கும். என் லைஃப்ல நிறைய நான் சந்திச்சிருக்கிறது. நம்ம சபை ஆரம்பித்த விஷயம் கூட நான் ஓபனா பிராங்கா சொல்றேன். என் மனசுல உள்ளத ஒளிவு மறைவில்லாம சொல்றேன். கர்த்தர் சொல்லும் பொழுது எனக்கு அது எனக்கு அப்படியோட ரொம்ப நான் விருப்பப்படலை. ஓபனா சொல்றேன், ஒளிவு மறைவில்லாம சொல்றேன். இதுல ஒண்ணு மறைக்கிறது கொண்டு அதுக்கு முன்னால கர்த்தர் என்ன எவாஞ்சலிஸ்டா வச்சிருந்தார், கன்வென்ஷன் ஸ்பீக்கரா இருந்து பல இடங்களில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடங்களில் பெரிய பெரிய பிரம்மாண்டமான பெரிய பெரிய சபைகளில் எல்லாம் கர்த்தர் கொண்டு போய் பல ஆயிரங்களான ஜனங்களுக்கு முன்பாக எல்லாம் கர்த்தர் பேச வச்சுட்டு இருந்தார். பெரிய பெரிய கிரவுண்ட்ல எல்லாம் கர்த்தர் பேச வச்சுட்டு இருந்தார் பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னால. பெரிய பெரிய கன்வென்ஷன், அவ்வளோ ஒரு காரியம் நடக்கும். அப்படி கர்த்தர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தார். அது போகும்போது அந்த கன்வென்ஷன் போகும்பொழுது நமக்கு என்ன சொல்றதுன்னா உலக பிரகாரமா சொல்ல போனா அப்படி ஒரு வரவேற்பு இருக்கும். போனா நம்ம போய் ஸ்டேஷன்ல இறங்கணும்னு கார் எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு போவாங்க. ஏசி ரூம்ல ஹோட்டல்ல கொண்டு ஏசி ரூம்ல தங்க வைப்பாங்க. அப்புறம் அப்படியே வந்து கார்ல வந்து பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போவாங்க. அப்படியே கார்ல கொண்டு வந்து இறக்குவாங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணி கூட குடிக்க விட மாட்டாங்க. ஒரு இடத்துல போயிட்டேன், ஒரு திருச்சியில ஒரு கன்வென்ஷன் போயிட்டேன். நான் போய் இறங்கணும்னா எல்லாம் கார்ல கூட்டிட்டு போறாங்க, ஹோட்டல் எல்லாம் தங்க வச்சுட்டாங்க. நாம ஹோட்டல் வந்து தங்கின உடனே ஒரு கிரேட் நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் வந்து இவ்வளவு பாட்டில் ஒரு 25 பாட்டில் கொண்டு வந்து இறக்குறாங்க ரூம்ல. உங்களுக்கு தேவையானதெல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துருங்கன்றாங்க. தண்ணி கூட குடிச்சு விடாம ஒரு கிரேடு நிறைய அப்படியே கொண்டு இறக்குறாங்க. குடிக்க வேண்டியெல்லாம் குளிச்சு குடிச்சிருதுங்கன்றாங்க. ஒரு பையனரை இவ்வளவு ஆப்பிள் கொண்டு வந்து இறக்குறாங்க, பழத்தை கொண்டு வந்து இறக்குறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. சாதாரண தண்ணியை குடிக்க முடியும். எல்லாம் நமக்கு நினைச்சு பார்க்க முடியாத படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் இது நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அடுத்த பக்கத்துல பார்க்கும்போது ஜனங்கள் விடுதலை ஆவாங்க. பிசாசு ஓடுதெல்லாம் நடக்கும், ஒரு பக்கம் நடக்கும். அப்படி ஒரு ராஜ மரியாதை இருக்கும். வரும்போது மனக்கும் சந்தோஷமா இருக்கும். இப்படி போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு கர்த்தர் ஒரே நாள்ல 3 தடவை திடீர்னு டக்கு டக்குன்னு பேசுற, ஒரு 2 மணி நேரத்துல 3 தடவை சொல்றாரு. நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய எல்லா கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலர்களாகிறார் சபை ஆரம்பித்தார் சொல்லிட்டார். அவ்வளவுதான். ஆனா எனக்கு அது அந்த நேரத்தில் அது எனக்கு ஹாப்பியா தோணல. இப்படி போயிட்டு இருந்த ஆண்டவர் திடீர்னு இப்படின்றாரு, சடனா திருப்பின்றார். ஒண்ணுமே யோசிக்கிறேன். ஆனா ஜபிச்சேன் ஜபிச்சேன் ஜபிச்சேன். அன்னைக்கு இருந்த கூட ஒரு சிலர்களாம் தெரியும், சதீஷனா இருக்கான் தெரியும். அப்போ ஜபிச்சோம், உள்ள கூட வச்சுதான் ஜபிச்சோம். அப்ப ஜபிச்சு ஜபிச்சு கர்த்தர் ஒரு 1.5 மாசம் ஜபிச்சோம். ஜபிக்கும்போது கர்த்தர் இடத்த முந்தியிருந்த இடத்த ஃப்ரீயா கொடுத்தாரு. கர்த்தர் காரியத்தை அது பாட்டை நடத்தினார். அன்னைக்கு தீர்மானம் எடுத்தேன், என்னை கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய சொல்லியிருக்கிறார், நான் வேறு காரியத்தில் டைவர்ட் ஆக மாட்டேன். இன்னைக்கும் நான் என்னை வெளியில போறதுக்கு எஸ்னா எத்தனையோ சபைகள் கூப்பிடுறதுக்கு ரெடியா இருக்குது. நான் இப்ப வெளியில போய் பிரசங்கம் பண்றதுக்கு சண்டே போறதுக்கு ரெடினா ஒவ்வொரு வாரமும் எத்தனையோ இடத்துல கூப்பிடுறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்கிறான். எஸ்னு ஒரு வார்த்தை சொன்னான். ஈவன் அன்னைக்கு ஜெகன் கிட்ட ஃபாரின்ல இருந்துட்டு மலேசியால போய் இருந்துட்டு அங்கிருந்து போன் பண்ண, அப்புறம் ஒரு டவுட் கிட்ட வசனத்தை கேட்டாப்ல. அப்போ நான் இங்கிருந்து வசனத்தை போன்லயே அந்த வசனத்துக்கு டவுட் கிளியர் பண்ணேன். அங்க ஒரு பாஸ்டர் பக்கத்துல இருந்தார். கேட்டுட்டு ஐயோ இவ்வளவு அருமையா இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு, இவர் உடனே எனக்கு புக் பண்ணி கொடுங்க. மலேசியால இருந்துட்டு இவர் உடனே நம்ம சர்ச்சுக்கு புக் பண்ணி கொடுங்க, இங்க சர்ச்சுக்கு இவ்வளவு கூட்டம் 3 நாள் பேச வைக்கிறேன். வரமாட்டேன், வரமாட்டேன். நியாய திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமைக்குள்ள வேணா வர, எங்க வேணா வருவேன். நான் ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கேயுமே வரமாட்டேன், எங்கேயுமே வரமாட்டேங்கிறார். அப்ப எதை செய்ய சொன்னாரோ அதை நம்ம செய்யணும். அது நமக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலன்றது வேற விஷயம். ஆனால் கர்த்தர் செய்யறாரு, அப்புறம் செய்யறாரு, நம்மளுக்கு ஒரு நோக்கம் வைக்கிறாரு, அப்புறம் நோக்கம் வைக்கிறாரு. இதுதான் இந்த பாதை உனக்கு நான் நடத்துறேன். நம்ம கீழ்ப்படிய மனசாயிட்டம்னா நிறைய பேசுவார். அப்பதான் ஆரம்பிக்கும் போது நம்ம நினைச்சோம் நினைச்சேன். ஆனா
சபை ஆரம்பித்த பிறகுதான் அந்த ரெக்கார்டிங் எல்லாம் எக்கச்சக்கமா பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த மெசேஜஸ் நெட்ல போட்டு இன்னைக்கு எங்கெங்கே வருகிறவங்கலாம் இந்த மெசேஜ கேட்கறாங்க. இது வேற விதத்துல கர்த்தர் மகிமைப்படுறார். அப்புறம் வெளியில போய் பேசும்போது அது ஒரு பக்கம், ஆனா இப்ப இது இது இன்னும் வேற விதத்துல போகுது. அப்ப கர்த்தர் நமக்கு எதை சொல்றாரோ அதை நம்ம என்ன செய்யணும், கண்ணை மூடிட்டு நம்ம கீழ்ப்படியணும். அப்படி இருந்தா கண்டிப்பா கர்த்தர் உங்களோட பேசுவார். கீழ்படிக்கிறதுக்கு பிளைண்டா இருங்க, என்ன சொன்னாலும் கீழ்படிங்க. அது பிடிச்சிருந்தாலும் பிடிக்காம இருந்தாலும் கீழ்படிங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். அப்ப சாமுவேலுடைய விஷயத்துல ஏன் கர்த்தர் பேசுறாருனா, அவன் முதல்ல கர்த்தருக்கு கீழ்படிஞ்சு அங்க பணிவிட செஞ்சுட்டு இருக்கிறான். ரெண்டாவது தனக்கு மேல இருக்கிற ஏலிக்கு அவன் அப்படியே கீழ்படிஞ்சு கூப்பிட்டீரே கூப்பிட்டே ஓடுறான், பின்னாடி ஓடுறான், அவட கீழ்படிஞ்சிருந்தான். கர்த்தர் பார்த்தாரு, அவங்கிட்ட நிறைய விஷயத்த பேசினார், ரகசியங்கிட்ட பேசினார். மூன்றாவது கர்த்தர் நம்ம கூட யாரோட பேசுவார், இதுக்கு இன்னும் உங்களுக்கு வசன ஆதாரம் கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, வசன ஆதாரத்தை எதுக்கு நான் உங்களுக்கு நான் காண்பிச்சுட்டு அடுத்த காரியத்துக்கு போறேன். மார்க்கு மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 13 எடுத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 13 9 வசனத்திலிருந்து வாசி.
கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார்.
நல்ல கவனிங்க, இதுக்கு கர்த்தர் இதுக்கு ஆதாரம் கொடுக்கிறார் பாருங்க. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார்.
அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக
பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு
உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்.
அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும்
கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் உவமைகளாக அவர்களோடு கூட பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும்
இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும்
நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக
அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது.
காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும்
உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும்
அவைகள் பாக்கியமுள்ளவைகள்.
எப்படி சொல்றாரு பாருங்க, ஜனங்களிடத்தில் ஓமைகளா பேசுறாரு. அப்ப கேக்குறாங்க, ஏன் ஆண்டவரே அவங்க கிட்ட மட்டும் ஓமைகளா பேசுறீங்க? அப்ப அவர் சொல்றாரு, இவங்களுக்கு நல்லா பேசினாலும் கேட்க மாட்டாங்க, தெளிவா பேசினாலும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு அவங்ககிட்ட போய் தெளிவா பேசிட்டு அதனால கதை சொல்ற மாதிரி கதை சொல்லிட்டு போயிடுறேன். ஆனா நீங்க கேட்டு கீழ்படுகிற மைண்ட் உங்களுக்கு இருக்குதுல்ல, உங்களுக்கு நான் விவரமா பேசுறேங்க. வித்தியாசம் புரியுது உங்களுக்கு? கதை வித்தியாசம் கட்டுறாரு பாருங்க. கேட்காதவனுக்கு கதை சொல்லிட்டு போயிடுவாரு, கீழ்படியாதவனுக்கு கத்த கதை தான் சொல்லுவாரு. ஆனா கீழ்படுகிறவனுக்கு கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்தி காட்டுவார். ஆமென். புரியுத? கர்த்தர்களோட டிஃபரன்ஸ் காட்டுறாரு பாருங்க. ஆளுக்கு ஏத்த மாதிரி கர்த்தர் டிஃபரன்ஸ் காட்டுறாரு. கீழ்படியாதவனுக்கு கதை தான் சொல்லுவாரு, கீழ்படுகிறவனுக்கு கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்தி அவனை தன் சத்தியத்தின் பாதையிலே தொடர்ந்து நடத்துவார். சரியா? சரி. மூணாவது காரியம், யார்கிட்ட கர்த்தர் பேசுறார்? 1 சாமுவேல் 30 எடுத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 30 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
தாவீதும் அவன் மனுஷரும் மூன்றாம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து
சிக்லாகை கொள்ளையடித்து
அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களை குழந்தைகளையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமார்த்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது தாவீது இப்பொழுது தன்னோடு கூட 600 பேரோடு கூட இருக்கிறான். இந்த சூழ்நிலையிலே அவன் பெலிஸ்தர்களோடு சேர்ந்து அவன் யுத்தத்துக்கு போகிறதும் வருகிறதுமா இருக்கிறான். அந்த சூழ்நிலையில் அவன் சிக்லாக் என்கிற பட்டணத்தில் இவனை குடியிருக்க வைத்திருந்தார்கள். அங்க இருக்கிறான். இப்பொழுது இவர்கள் இந்த யுத்தத்துக்கு போயிட்டு வருகிறதற்குள்ளாக அமலேக்கியர்கள் வந்து தாவீதினுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. ஆடு மாடுகள் எல்லாம் கொள்ளையடிச்சாங்க. அவருடைய மனைவிகள் பிள்ளைகள் அந்த 600 பேருடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாத்தையும் அடிமைகளாய் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இருந்த பட்டணத்தை வீடுகளையும் தீ வைத்து கொடுத்து விட்டார்கள். சுத்தமா அடிச்சுட்டு போயிட்டாங்க. திரும்பி வந்து பார்க்கிறோம் ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இருந்ததை கொளுத்திட்டு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையிலே தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அப்ப தாவீது கர்த்தர்கிட்ட பேசலாம் பாருங்க, 8வது வசனத்தை வாசிக்கலாம்.
தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா?
தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா?
அதை பிடிப்பேனா என்று கேட்டான்.
அதை பிடிப்பேனா என்று கேட்டான்.
அதற்கு அவர் அதை பின்தொடர்
அதை நீ பிடித்து
சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார்.
இப்ப தாவீது கர்த்தர்கிட்ட கிறிஸ்பா கேட்கிறான், அந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா, பிடித்துக் கொள்வேனா? கர்த்தர் அவன் கேட்டது கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றாரு, பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அவன் கேட்ட ரெண்டு கேள்விக்கு ரெண்டு பதில் கிளீனா கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் உடனே பேசினார், அவன் கேட்டான் பதில் சொன்னார். தாவீதோடு கர்த்தர் இந்த இடத்துல அப்படி பேசினதுக்கு காரணம் என்ன? எவ்வளவு தெளிவா பேசுற, அவன் கேட்டதை கரெக்டா பதில் சொல்லிட்டார். என்ன நடக்க போகுது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தாவீது அவனுக்கு கிட்ட இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டான். மனைவிகள் பிள்ளைகள் ஆஸ்திகள் எல்லாத்தையும் இழந்துட்டான். அவனோடு இருந்த 600 பேரும் அதே போல எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. வீடுகளும் கொளுத்தப்பட்டாகிவிட்டது. திரும்பி வந்து பார்க்கும் பொழுது ஒண்ணுமே இல்லை. இந்த சூழ்நிலையிலே இவனோடு கூட இருந்த அந்த 600 பேரும் அப்படியே தாவீதுக்கு விரோதமா திரும்பிட்டாங்க. இவனை நம்பி வந்து கடைசியில எல்லாம் போச்சே. தாவீது நம்பி வந்து நம்ம நல்லா இருக்கலாம் நினைச்சோம், கடைசியில் நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு என்று சொல்லி எல்லாருடைய கோபம் இழப்பு நிமித்தம் அந்த வேதனை கடைசியில் தாவீதுக்கு விரோதமான கோபமாக மாறியச்சு, திரும்பிடுச்சு. என்ன நடக்குது பாருங்க, 4வது வசனத்துல வாசிக்கலாம்.
அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள்.
எல்லாரும் முதலாவது ஓன்னு சத்தம் போட்டு அத்தனை பேருமே அழுகிறாங்க. 600 பேரும் அழுகிறாங்க. அப்புறம்
தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரவேல் ஊராலான அகினோவாமும் கர்மேல் ஊராலான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே
கர்த்தருக்குள்ளே
தன்னை திடப்படுத்திக் கொண்டான்.
அதுக்கு பிறகுதான் கர்த்தர் கூட பேசினார். இப்ப இந்த இடத்துல எல்லாருக்குமே இழப்பு தான். அந்த 600 பேருக்கும் இழப்பு, இவனுக்கு மட்டுமா இழப்பு? அந்த 600 பேருக்கும் இழப்பு. எல்லாத்தையும் இடத்துல நிக்கிறாங்க. எல்லாருக்குமே டென்ஷன், எல்லாருக்குமே வேதனை, எல்லாருக்குமே கண்ணீர், எல்லாருக்குமே இழப்பு தாங்க முடியல. எல்லாருமே அழுதாங்க. ஆரம்பத்தில் ஆடும்போது இவனும் சேர்ந்து அழுதான், எல்லாருமே அழுதாங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் ஜனங்களுடைய கோபம் எல்லாம் தாவீது பின்னால் திரும்பி இவனை நம்பி வந்துதான் இப்படி ஆயிப்போச்சு. முதல்ல இவனை கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு ஜனங்க திரும்பிட்டான். அந்த 600 பேரும் இப்ப நிலைமை பாருங்க, இன்னும் மோசமா போச்சு. இதுவரைக்கும் இந்த 600 பேரும் இவனுக்கு கொஞ்சம் ஆதரவா இருப்பாங்க நினைச்சான். இப்ப இந்த 600 பேர் இவனுக்கு அகைன்ஸ்டா திரும்பிட்டாங்க. தாவீது தனி மனிதனாக்கப்பட்டான். எந்த ஆதரவும் இல்லை. இவனு தான் இழந்திருக்கிறான். ஆனா அந்த ஜனங்க யோசிக்கல, அது 600 பேர் யோசிக்கல. இவனால தான் நடந்துச்சு. எல்லாம் இவன் மேல திரும்பினாங்க. அந்த சூழ்நிலையில அழுகிறாங்க, கோபப்படுறாங்க, எல்லாம் அப்படி இருக்குது. ஆனா தாவீது மாத்திரம் அந்த இடத்துல ஒன்று செய்யறான், தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இதுதான் சீக்ரெட். இதுக்கு பின்னாலதான் அவன் கர்த்தர்கிட்ட பேச முடிஞ்சது. அது வரைக்கும் பேச முடியல, அழ முடிஞ்சது. அழுதான், அழும்போது பேச முடியல. கர்த்தர் நம்ம கூட பேசணும்னா நம்ம அழுதுட்டு இருந்தா கர்த்தர் பேச மாட்டாரு. நம் தேவனாகிய கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும், திடப்படுத்தணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடி நேரங்களிலே நம்மோடு நிறைய பேசுவார். அதுதான் நமக்கு ரொம்ப தேவை. நம்ம நல்லா இருக்கும் பொழுது நமக்கு நாலு பிளான கர்த்தர் கொடுக்கிறது நல்லதுதான். அதை விட நம்ம நெருக்கடி நேரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறோம் பாருங்க, அந்த நேரத்தில் ஒரு வேர்டு கொடுக்கிறார் பாருங்க, அதுதான் பொக்கிஷம். புரியுதா? அதான் பொக்கிஷம், அதுதான் பொக்கிஷம். நல்லா இருக்கும் போது இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு உன்னை இப்படி செய்வேன். அதை விட இன்னைக்கு நெருக்கடி இருக்கும் போது நாளைக்கு நீ என்ன செய்யணும்னு ஒரு வார்த்தை கொடுக்கிறார் பாருங்க, அதுதான் மெயின், அதுதான் முக்கியம். அதான் நம்ம லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் அது. அப்ப அந்த சூழ்நிலையில அவன் என்ன செய்யறதில்லை, எல்லாமே போச்சு. அழுதான், அழுதான், ஜனங்கள் அவனுக்கு விரோதமா திரும்பிட்டாங்க. இது நிலைமையில் இருக்கும் பொழுது தன் தேவனாகி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தினான், வெளியில இல்லை. வெளியில போய் வேற மனுஷங்கிட்ட போய் தன்னை திடப்படுத்தல, கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தலாம். என்னைக்குமே நான் சொல்றேன், நம்ம திடப்படுறது கர்த்தருக்குள்ள தான் திடப்படணும். வெளியில போய் திடப்படக்கூடாது, மனுஷங்கிட்ட போய் திடப்படக்கூடாது, கர்த்தருக்குள்ள நம்ம திடப்படணும். அதுதான் நமக்கு முக்கியம். இப்ப என்ன நினைக்கிறான், என் ஆண்டவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. இவ்வளவு பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்கு, இது என் ஆண்டவருக்கு தெரியாமல் நடந்திருக்காது. தெரியும். ரெண்டாவது, என் ஆண்டவர் அனுமதிக்காமல் இது என் வாழ்க்கையில சம்பவித்திருக்காது. ரெண்டாவது, என் ஆண்டவர் அனுமதிக்காமல் இது நடந்திருக்காது. மூணாவது, என் ஆண்டவர் ஒன்றை எனக்கு அனுமதித்தால் அதுல கண்டிப்பா நல்லது ஒன்று இருக்கும். ஏன்னா நான் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அடைக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவன், எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. என் ஆண்டவர் ஒன்றை அனுமதித்தால் அதுல கண்டிப்பா நல்லது ஒரு இருக்கும், ஒரு நல்ல காரியம் ஒன்று இருக்கும். அந்த இழப்பு மாதிரிதான் இருக்கும், அந்த இழப்பு ஒரு நல்லதுக்கு தான் இருக்கும். அந்த இழப்பு வரலன்னா நம்ம சரியா வர முடியாது. அப்ப கர்த்தர் ஒன்றை அனுமதிக்கிறான்னா அது நல்லதுக்கு தான் இருக்கும். அப்ப என் ஆண்டவருக்குள்ளே நான் இருந்தால் என் வாழ்க்கையில தெய்வ திட்டம் நடக்கும். அடுத்து நான் என்ன செய்யணும்னு அனுக்குவார். நம்ம லைஃப்ல இதை நமக்கு புரியணும். உங்க லைஃப்ல சில காரியத்தில் நீங்க நெருக்கடியில மாட்டிக்குவீங்க, இக்கட்டில் போயிடுவீங்க, பிரச்சனையில தவிப்பீங்க, அடுத்து என்ன செய்ய முடியாதுன்னு ஒரு காணல நிக்கிற மாதிரி இருக்கும். தவிப்பு, இழப்பு, சோர்வுகள் வரும், என்ன பண்ணுன்னு தெரியாது. அப்ப நீங்க ஒண்ணு புரியணும், நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, என் ஆண்டவருக்கு தெரியாம என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ரெண்டாவது, என் ஆண்டவர் அனுமதிக்காமல் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்காது. மூணாவது, என் ஆண்டவர் ஒன்றை அனுமதித்தால் அது என் நன்மைக்காகத்தான் இருக்குமே தவிர தீமைக்காக இருக்கவே இருக்காது. இதுல கிளியரா இருக்கணும். இப்பதான் நமக்குள்ள இப்படி நீங்க இந்த ஒரு கான்செப்ட், உங்களுக்கு இந்த ஒரு மைண்ட் செட் உள்ள வந்தீங்கன்னா தான் உங்க மைண்ட்ல ஒரு அமைதி ஏற்படும். இல்லைன்னா அழுதுட்டே இருப்பாங்க. 600 பேர் அழுதுட்டே இருக்கிறாங்க. ஆனா இவங்க ஒருத்தன் தான் தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்துறான். இவங்க ஒருத்தங்கிட்ட தான் கர்த்தர் பேசினாரு. யாரெல்லாம் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களோடு கர்த்தர் பேசுவார். புரியுதா உங்களுக்கு? அழுதுகிட்டே இருந்தா கர்த்தர் பேச மாட்டாரு, புலம்பிக்கிட்டே இருந்தா கர்த்தர் பேச மாட்டாரு, பிரச்சனையை பார்த்து திகச்சு உட்கார்ந்துட்டு கர்த்தர் பேச மாட்டாரு. அதற்குள்ளே என் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு இந்த பாதை எனக்கு நியமிச்சிருக்கிறார். என் ஆண்டவர் எப்பவுமே எனக்கு நல்லவர் தான், அவருக்கு தெரியாம எது நடக்காது, அவர் அனுமதிக்காம நடக்காது, ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு கர்த்தருக்குள்ள நீங்க உங்கள் மனதை நீங்க அமைதிப்படுத்தணும். கொந்தளிக்கிற நிலைமை, தத்தளிக்கிற நிலைமை, குழம்பிக் கொண்டிருக்கிற நிலைமை, அதெல்லாம் மாத்தி அமைதலான ஒரு நிலைமைக்குள்ள வரணும். அந்த கொந்தளிக்கிற மைண்ட்ல கர்த்தர் பேசுறது உங்களுக்கு புரியாது, கேட்காது. மனதை அமைதிப்படுத்த தெரியும். கர்த்தருக்குள் அமைதிப்படுத்தணும், எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி மைண்ட கர்த்தருக்குள் அமைதிப்படுத்தணும். கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் நல்லதுதான் செய்வார். இந்த ஒரு மைண்ட் செட்ல வந்து உங்கள் மனதை அமைதிப்படுத்திட்டு அப்புறம் நீங்க கர்த்தர்கிட்ட விசாரிங்க, கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு பதில் கொடுப்பார். புரியுதா? கர்த்தர் கண்டிப்பா பதில் கொடுப்பார், கண்டிப்பா பதில் கொடுப்பார். உங்க வாழ்க்கையில் அடுத்து நீங்க என்ன மூவ் பண்ணணும், என்ன செய்யணும், தெளிவா கர்த்தர் சொல்லுவார். நீங்க நல்லா இருக்கும் பொழுது ஒரு கர்த்தர் லீட் பண்றது அதுவும் நல்லது, ஆனா இது ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப்ல வந்து சில நேரத்தில் அந்த இக்கட்டான நிலைமை வரும்பொழுது நீங்க வந்து அவசரப்பட்டு யாராவது ஒரு மனுஷன் சொல்றதை கேட்டு ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அது தப்பான முடிவாயிடும். ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கும் பொழுது டக்குன்னு உங்களுக்கு நாலு வாசல் இருக்கும், எதிரியாவது நுழைஞ்சு ஓடிட்டோம் நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பான இடமாயிடும், தப்பான வாசல்ல போயிடுவீங்க. நீங்க திடீர்னு ஒன்று டக்குன்னு முடிவெடுத்தீங்கன்னா தப்பாயிடும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க நாலு பேர் நாலு சொல்றதை கேட்டு முடிவெடுத்தீங்கன்னா தப்பாயிடும். அங்கதான் நீங்க கர்த்தருடைய நடத்துதலை பார்க்கணும். புரிதுங்களா? என்னோட லைஃப்ல வந்து 13 வருஷம் ஒரு சபையிலே ஊழியத்தில் இருந்தேன். அப்ப அந்த நிலைமையில் இருக்கும் பொழுதே கர்த்தர் என்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னார், உன்னை சுவிசேஷ வேலை செய்ய முடியும், உன்னை தெரிந்தெடுத்திருக்கிற பல இடங்களுக்கு உன்னை கொண்டு போய் உன்னை நான் பயன்படுத்துவேன் பல முறைகிட்ட சொல்லியிருந்தார். ஆனால் அந்த சபையிலிருந்து நான் வெளியில வரும்பொழுது நான் எத்தனையோ ஒரு கர்த்தர்கிட்ட ஜெபிச்ச ஆண்டவரே, நான் என்ன ஆசீர்வதிக்கப்பட்டு என்ன சந்தோஷமா நான் வெளியில வந்து போனோம். ஆனா நான் நினைச்சேன், கர்த்தர்கிட்ட ஜெபிச்சேன், கர்த்தர் எனக்கு எத்தனையோ ஒரு கர்த்தர் சொல்லியிருந்தாரு, எனக்கு என்னைக்கு போய் தனியா நின்று செய்யறதுக்கு தைரியமும் கிடையாது, கான்பிடன்ஸும் கிடையாது, அந்த விருப்பமும் எனக்கு கிடையாது, அந்த தைரியமும் எனக்கு சுத்தமா கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஒரு லீடரா இருக்கிறதுக்கான என் தைரியம் எனக்கு கிடையாது, இன்னொருத்தர் கீழே ஒருத்தரோட ஷேடோலயே போகிறதா நான் எப்பவுமே விரும்புவேன். அப்படிதான் இருந்தேன் 13 வருஷம். ஆனா அங்க நான் வெளியில வரும்பொழுது நான் நினைச்சது ஒண்ணு, கர்த்தர்கிட்ட ஜெபிச்சது ஒண்ணு, ஆனால் கர்த்தர் நடத்தினது ஒண்ணு. ரொம்ப மனவேதனையோடு நான் வெளியில வந்தேன், ரொம்ப மனவேதனை. அப்ப அந்த நேரத்தில் என்னை நான் முன்னாலிருந்து என்னை அறிந்தவர் நிறைய பேர் என்னை கூப்பிட்டாங்க, என் கூட வந்து சேர்ந்துக்குங்க கேட்டாங்க. பிரதர் சாம் ஜபதர் அவர் எல்லாமே என் கூட வந்துடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இன்னும் சிலதான் கேட்டாங்க என் கூட வந்துடுங்க. ஆனால் ஒரு 1.5 மாசம் நான் தேவ சமூகத்திலே ஜெபத்தில் நான் இருந்தேன். அப்ப எனக்கு என்ன செய்யணும் தெரியாது, ஒரு 1.5 மாசம் உண்மையிலேயே என்ன செய்யணும் தெரியல, பயங்கரமான குழப்பம். ஆனா கர்த்தர் சொன்னாரு, உபவாசம் இருந்து ஜெபிச்சு கர்த்தர் வெளியில வான்னு சொன்னபிறதான் நான் வந்தேன். ஆனா அடுத்து என்ன செய்யணும் தெரியாது. ஒவ்வொரு இடத்துல ஒருத்தர் கூப்பிடுறாங்க, அறிந்தவர் அறிமுகமானவர்கள் கூப்பிட்டாங்க. ஆனா ஒரு சில இடத்துல எனக்கு மனசுல அந்த தெளிவே வரல. ஒரு நாள் நான் வயலா காலேஜில் போய் உட்கார்ந்து நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், ரொம்ப மனசு உடைஞ்சு அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஜெபிச்சுட்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு மகிமை என்ன அப்படியே சூழ்ந்துச்சு. அந்த மகிமை கொண்டு வந்து கர்த்தர் பேசினார், ஆபிரகாம் ஒருவனா இருந்த பொழுது நான் அவனை தனி மனிதனாய் அழைத்தது போல உன்னையும் நான் அழைத்திருக்கிறேன், நீ எனக்கு என்று ஒரு ஊழியத்தை ஸ்தாபி அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு அந்த ஒரு செகண்ட், ஜஸ்ட் ஒரே செகண்ட், அது வரைக்கும் இல்லாத இருந்த ஒரு பயம் அப்படியே டக்குன்னு வேறோட என் உள்ளத்திலிருந்து பிடுங்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் எனக்கு இல்லாத கான்பிடன்ஸ் அந்த செகண்ட் எனக்கு வந்துச்சு, அந்த செகண்ட் அப்படியே வந்துச்சு. யார் கூடையும் நான் வந்து இன்னொரு இடத்துல போய் ஜாயின் பண்ண வேண்டாம், தனியா நில்லுனர் இது என்கிட்ட தனியா பேசினாரு. அந்த செகண்ட்ல எனக்கு கிளியர் ஆச்சு. வீட்டுக்கு வரேன், எனக்கு ஒரு போன் கால் வருது. எனக்கு தெரிந்த ஒரு சிஸ்டர் போன் பண்றாங்க, அவங்க வந்து ஒரு ஊழியக்கார இடத்துல என்னை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பிரதர் இங்கே இருந்த எங்க சர்ச்சில் இருந்தாரு போயிட்டாரு. அந்த ஊழியர் பேர் வந்து டாக்டர் கிளிஃபோர்ட் குமார், நல்ல ஒரு தேவ மனுஷன். அவருக்கு எனக்கு நேரடி பழக்கமே கிடையாது, ஆனா அவர் உடனே கத்தர் அவர்கிட்ட பேசிருக்காரு, அந்த தம்பிய எங்கேயுமே போய் ஜாயின் பண்ண வேணான்னு கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு வந்து அவருக்கு என்ன யாருமே தெரியும், முன்னபின் பார்த்தது கிடையாது. ஆனா வேற ஒருத்தர் சொல்லும் பொழுது எனக்கு கர்த்தர் நீங்க பேசுறாரு, வீட்டுக்கு வந்த உடனே கர்த்தர் அதை கன்ஃபார்ம் பண்றாரு, எங்கேயும் போய் ஜாயின் பண்ணாரு, உனக்கும் தனி கூடி வச்சு ஒரே நேரத்தில் அதை கன்ஃபார்ம் பண்ணாரு. அப்ப எனக்கு புரிஞ்சது, ஓஹோ இதுதான் கர்த்தருடைய காரியம். அப்ப நம்மளை கர்த்தர் வந்து ஒரு லீடராக்கி அடுத்த லெவலுக்கு வேற லெவல் கொண்டு போக நினைக்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில வந்து சொல்றேன், கர்த்தர் நம்ம நடத்துறாரு. எப்ப வருதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய மைண்ட் வந்து அமைதலா இருக்கணும், கொந்தளிக்க கூடாது, டென்ஷன்ல இருக்கக்கூடாது, குழப்பத்தில் இருக்கக்கூடாது. திடப்படுத்திக் கொண்டேன், ஆண்டவர் எனக்கு நல்லதே செய்வார். அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தரை விசாரிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட பேசிடுவார், பேசி உங்களை கண்டிப்பா நடத்துவார். ஆகினாலே கர்த்தர் நம்மை நடத்துகிற விதங்கள், பேசுகிற விதங்கள் நிறைய இருக்குது. ஆனா நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். இன்னைக்கு மூணு விஷயம் உங்களுக்கு சொன்னேன், நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கிறதுக்கு இல்லையா. மூன்று காரியங்களுடைய வாழ்க்கையில வந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசணும்னா, முதலாவது நம்ம கர்த்தரிடத்தில் அதிகமாய் பேசுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். நம்ம பேசினா கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவார். ரெண்டாவது பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு நம்ம முற்றிலும் கீழ்ப்படியக்கூடிய மைண்ட் நமக்கு இருக்கணும், அப்ப கர்த்தர் நம்ம கூட நிறைய பேசுவார். மூணாவது, நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய மைண்ட் வந்து அமைதலா இருக்கணும். குழப்பத்திலேயே இருந்தோம்னா கர்த்தர் பேசணும், அமைதலா இருக்கணும், டென்ஷன்ல இருக்கக்கூடாது, அமைதிப்படுத்தணும், கர்த்தருக்குள்ள நம்மளை திடப்படுத்திக் கொள்ளணும். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். கர்த்தர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு எப்படி பேசணுமோ அப்படி கர்த்தர் உங்களோடு கூட கண்டிப்பா பேசுவார். ஜபிக்கலாம். ஸ்தோத்திரம். நம்மோடு கூட பேசுகிறவர், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு போதித்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். என்னை நோக்கி கூப்பிடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்க கூட பேச விரும்புகிறார். உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தின் காரியம், உங்கள் பிள்ளைகளை குறித்த காரியம், உங்கள் எதிர்கால காரியம், உங்கள் வேலை ஸ்தலத்தின் காரியம், உங்கள் பிசினஸ், உங்க வாழ்க்கையில் நீங்க கடந்து போகிற காரியங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கான பதில், இப்படி எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். கர்த்தர் உங்களோடு பேசணும்னு நினைக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் சொன்னார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர்கிட்ட நீங்க அதிகமா பேசுங்க, பேசுங்க. நீங்க பேசும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நீங்க பேசும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது காரியம், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன சொன்னாலும் கீழ்படியக்கூடிய ஒரு மனதிலே இருங்க. சில விஷயம் உங்களுக்கு பிடிக்கும், சில விஷயம் உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கும், ஆனாலும் நீங்க சொல்லுங்க, அவர் சொல்றதை செய்யுங்க. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி கீழ்ப்படுகிற இருதயத்தோடு இருங்க. கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். மூணாவது காரியம், கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு உங்கள் மனது அமைதியா இருக்கணும். தாவீதோடு கூட இருந்த 600 பேர் கொந்தளித்துக் கொண்டிருந்தாங்க, அவங்க கூட கர்த்தர் பேசல. ஆனால் தாவீது மாத்திரம் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அவங்கிட்ட கர்த்தர் பேசினார். கொந்தளிக்கிற இருதயம் இருந்தா கர்த்தர் பேச மாட்டாரு. அமைதலாகுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது, அவர் அனுமதிக்காம எதுவுமே நடக்காது. அப்படி ஒன்று நடந்தால் அது உங்கள் நன்மைக்காகத்தான் இருக்கும். அதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார், பேசுவார், பேசி அவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுங்கப்பா. இந்த வார்த்தைகளை இப்பொழுது கேட்டவர்கள், இனி இதை ஆண்டவரே நெட்ல கேட்க போகிறவர்கள், சீடியில கேட்க போகிறவர்கள் எல்லாரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வசனத்தை, இந்த பிரசங்கத்தை கேட்ட மாத்திரத்திலிருந்து உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க நிறைய நீங்க பேச போகிறதற்காய் சோத்திரம். இந்த ஆலோசனைகளை கர்த்தர் அப்படியே உறுதிப்படுத்தி, இந்த வசனத்தை அப்படியே உறுதிப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். பேசுங்கப்பா, பேசி உமது பிள்ளைகளை சகல சத்தியத்திற்குள் நடத்துங்க. ஒருபோதும் உமது பிள்ளைகள் திசை மாறி போய்விடாதபடிக்கு தேவரீர் நீங்கள் பேசி நடத்துங்க. எங்களை நடத்துங்கப்பா, நீங்க தான்ப்பா எங்களை நடத்தணும். எங்களை நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்துறை, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்து. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்து, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.